உள்ளமனும் கொடுப்பில் ஊக்கமனும் திறனில் உறுதியாக தள்ளறிவு கருணைகளும் நல்லமனம் புதுசக்தி வேதத்தினை நேசம் நிறைந்த உள்ளத்தால் நேரம் நிறைந்த மணிகண்டத்தில் ஈசனடியா புதுமையின் எல்லா உயிரிழந்த தேசமிய திருக்கொண்ட தொகையின் தனித்த திருவாரூர் ராசமலர் மின்கடல் வணங்க வந்த கிடப்பை ஊழியர் ஹோன் கற்பொழித்து புகழி அறிவோன் கடல் ஊற்றி ஆகின்றதற்கு நினைந்தது வாழி திருநாவலூர் அந்தமன் பதமோற்றி முடிமணி திருவாரூர் திருத்தாள்
எல்லாமல்ல திருவப்பெருமானுடைய திருவருடைய நடைபெறும் கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டம் அவருடைய பொன்னார்த்தருடைய கடியனுடைய சிறந்தாண்டு வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோட்பாடு சபையின் சார்பாக பெரியமுதான தொடர்பு மகன் ஸ்ரீ குடும்பத்து சமூகிய திருமணத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளும் தெய்வ சேக்கிரார் பெருமானுடைய குருவருளும் துணை நிற்க திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திருவரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூறியிருக்கிறது.
கோவன் அவன் நா அணவு மாலையினர் நா அணவு மாலை ஒல்லை உடையான் இறைவனுடைய நா அணவுதல் என்பதாக சொன்ன அடியார்கள் எப்பொழுதும் இறைவனுடைய அந்த புகழையும் இறைவனுடைய நாமத்தையும் எண்ணிலேன் திருநாமத்து எழுத்து அஞ்சு. ஆக இறைவனுடைய திருநாமத்தை நா அணவு மாலை தொடர்ந்து இறைவனுடைய அந்த புகழை பாடுகின்ற அந்த நா ஒல்லை உடையான் ஓசையை உடையவன் அடையலார் அரணம் கொள்ளழல் விளைத்த வில்லை உடையான் மிக விரும்புபதி முப்புறம் இருந்த செய்தியை சொல்லி மேவி வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர் தீர்த்தருள் தொண்டர் சொல்லை அடைவாக அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலை தொண்டர் சொல்லை அடைவாக என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு எதுவாக அமைந்தாலும் இன்னும் சொல்ல போனா ஆன் தி பேசிஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ரெண்டர்ட் பை திருஞான சம்பந்தர் அவர் அருள் புரிகின்ற நிலை எப்படி அப்படின்னு சொன்னா திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்திலே பதிவு செஞ்சிட்டார். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தை நீங்கள் படிக்கின்றீர்கள் அப்படின்னாலே ஆன் தி பேசிஸ் ஆஃப் தட் அந்த தொண்டர் சொல்லை அடைவாகவே அதை நிச்சயமாக தகுதி இருக்கிறதா தரம் இருக்கிறதான்னு பார்க்கின்ற நிலை திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா உண்டு. திருக்கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடுவதற்கும் தொண்டர்களுடைய மாலையை நாம் படிப்பதற்கும் திருஞான சம்பந்தர் திருப்பதிகத்தை படிப்பதற்கும் திருக்கோயில் போய் வழிபடுவதற்கு ரெண்டு வேறுபாடு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கோயில் போய் வழிபாடு செஞ்சா அந்த ஒழுக்க முறையிலே வழிபாடு நிகழ வேண்டும் அறநிலையிலே வழிபாடு நிகழ வேண்டும். எப்படி வழிபாடு திருக்கோயிலே செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி விதிமுறை இருக்கிறதோ அந்த விதிமுறையிலே வணங்க வேண்டும். சும்மா எல்லா இடத்துலயும் போய் சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கக்கூடாது. எங்க விழுந்து வணங்க வேண்டும் என்ற குறியீடு இருக்கிறது அந்த இடத்துலதான் விழுந்து வணங்கும் பிடிமான். அப்ப திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் பெருமான் பெருமானுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அருள் அறத்தின் அடிப்படையிலே வகுத்து கொடுக்கப்படும். ஆனா அதே நீங்க திருஞான சம்பந்தர் திருப்பதியத்தை உட்கார்ந்து நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா இறைவனுடைய அருள் திருஞான சம்பந்தர் என்ன சொல்லி அந்த பதிகத்தை நிறைவு செய்திருக்கிறாரோ அந்த அந்த நிறைவை அந்த அனுபவத்தை அங்கே இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது கடமை. அங்கேயே கொடுத்துருவார் வீட்டிலேயே. நீங்க அதுக்குன்னு எந்த சிரமமும் வேண்டாம். திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம் ஒன்று மட்டும் எடுத்து படியுங்கள் போதும் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு கொடுக்கிறார் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது மாதிரி புரட்சி திருஞான சம்பந்தரை விட யாரும் செஞ்சது கிடையாது. அதாவது திருஞான சம்பந்தரனுடைய புரட்சி என்பதாக சொல்லக்கூடிய புரட்சியானது அருள் புரட்சியாக விளங்குகின்றது. அருள் உலகத்திலே அவர் செய்த புரட்சி என்பதாக சொன்னால் அவருக்கு ஈடு இணை இல்லை. அதனாலதான் நம்முடைய வள்ளல் பெருமானாகட்டும் திருக்களிற்றுப்படியாராகட்டும் எல்லாம் திருஞான சம்பந்தரை அந்த அளவிற்கு மேலோங்கி நம்முடைய சைவ உலகம் போற்றுவதற்கான காரணம்.
அவருடைய திருப்புகள்
அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஐயா வரும்போது பேசிட்டு வந்தாங்க. அப்படி அருணகிரிநாதருடைய திருப்புகளிலே திருஞான சம்பந்த பெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரமாகவே அவர் எண்ணி பல இடங்களிலே அமைத்துக் கொடுத்த அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது தொண்டர் சொல்லையே அடைவாக இடர் தீர்த்தருள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு உறுதி கொடுக்கின்றார் என்பதாக சொன்னால் எனதுரை தனதுரை என்ற நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் பதிவு செய்ததை பல இடங்களிலே அவர் அதை நிறுவுகின்றார். எனதுரை தனதுரை என்பதாகியது அது வெளிப்படையாக சொன்னாலும் தொண்டர் சொல்லை அடைவாக இடர் தீர்த்தருள் செய் தோணிபுரம் என்பதாகிய நிலையிலே அந்த நான்காவது திருப்பாடலையும் அதிலேயே ஐந்தாவது திருப்பாடல் திருஞான சம்பந்தருடைய திருப்பாடல்கள் இந்த திருத்தோணிபுர திருப்பதியத்துல இந்த ஐந்தாவது திருப்பாடல் இன்னும் அற்புதமான ஒரு செய்தியையும் இறைவனுடைய கருணையையும் சொல்லுகின்ற திருப்பாடல். தேயும் மதியம் சடை இலங்கி விலங்கல் மலிகான காயும் மடு திங்கரியின் ஈருருவை போர்த்தவன் நினைப்பார் தாயென நிறைந்ததொரு தன்மையினார். நினைப்பார் தாயென நிறைந்ததொரு தன்மையினார் நன்மையோடு வாழ்வு தூய மறையாளர் முறையோதி நிறை தோணிபுரவம். இறைவன் அருள் செய்கின்ற முறை எப்படியா, தாய் எவ்வாறு அருள் புரிகின்ற நிலையோ அதை போல இறைவனுடைய அருள் விளங்கும். அது எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னா நினைப்பார் தாயென நிறைந்த நினைத்தாலே போதும் தாய் எவ்வாறு அருள் புரிவாரோ அருள் அணி சுரக்கும் அமுதையை காண்கு. அந்த அருள் சுரக்கின்ற நிலை நினைத்த மாத்திரத்திலேயே சுரக்கும். அதனால்தான் திருஞான சம்பந்தரை எண்ணியவுடன் மங்கையர்க்கரசியார் அங்கே அவருடைய முளைப்பால் வந்தது. ஏன் சொன்னவுடன் அதற்கு சொல்லுகின்றார் சிவபிரகாசர், எண்ணியவுடனேயே ஞான சம்பந்தர் திருவருள் சுரந்ததற்கு. திருஞான சம்பந்த பெருமானை மற்ற குருமார்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் என்ன வேறுபாடு என்பதாக பக்கம் பக்கமாக விளக்கம் சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். ஒழிவில் ஒடுக்கம் நூலுக்கு பாயிர விருத்தி எழுதுகின்ற பொழுது திருஞான சம்பந்தரை அவர் போற்றுகின்ற அந்த முறையை பார்க்கின்ற பொழுது அதற்கே ஒரு தனி நூல் வைக்கணும் போல பாயிர பகுதியிலே சொல்றார். காழி தன்னுடைய வள்ளல் இயற்றிய பகுதியை வள்ளல் குருராயன் வாது வென்ற சம்பந்தன் வள்ளல் மலர் தாடலை மேல் வைத்தலுமே அன்பரெல்லாம் ஒழிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து அப்படின்னு சொல்றதுல வள்ளல் குருராயன் என்பதை வள்ளல் பெருமான் எடுக்கிறார். பக்கம் பக்கமா எடுக்கிறார் திருஞான சம்பந்தர் பெருமையை சொல்லுவார். அப்படி குரு என்பது என்ன, ராயன் என்பது என்ன, தென்மொழி வடமொழி இரண்டிற்கும் அவர்தான் குருவாக விளங்கியவர் என்கின்ற காரணத்தினாலே ரெண்டுத்தையும் இணைச்சார், குரு என்பதையும் ராயன் என்பதையும். இப்படி ஞான சம்பந்த பெருமானுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது மற்ற குருமார்கள் எல்லாம் முன்னாடி வேண்டும். உபதேசம் என்கின்ற நிலையானது உப என்பது பக்கத்திலே இருந்து அருள் செய்கின்ற நிலை, பக்கத்தில் இருக்கணும் குரு. அப்படி குரு பக்கத்திலே இருந்து கொண்டு சீடன் அருகிலே அவருடைய கீழே இருந்து கொண்டுதான் அந்த உபதேசமானது நிகழும். இது உலகியல் முறை, உலகியல்ல இப்படித்தான் குருவினுடைய உபதேசம் நிகழும். ஆனால் திருஞான சம்பந்தரை பொறுத்தவரையிலோ திருஞான சம்பந்தருடைய பிரசன்ஸே தேவையில்லைங்கிறார். வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற நிலையானது திருஞான சம்பந்தருடைய பிரசன்ஸே தேவையில்லை. திருஞான சம்பந்த பெருமானை எங்கே நீங்கள் எண்ணினாலும் அங்கே அவருடைய திருவருள் சுரக்கும் என்கின்ற காரணத்தினாலே திருஞான சம்பந்தரை குருராயன் என்பதாக சொன்னார். குரு என்பவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவர் திருஞான சம்பந்தர். எந்த குருவாக இருந்தாலும், உலகியல் குரு என்று சொல்லக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி, அருளியல் நிலையிலே யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தலைவராக குருவாக விளங்குபவர் திருஞான சம்பந்த பெருமான் என்று வள்ளல் பெருமான் ஆணியிட்டு ஆதாரமிட்டு சொல்றார்னா சும்மா சாதாரணமான செய்தியா? திருஞான சம்பந்த பெருமான் எங்கே இருந்து எண்ணி அவருடைய திருவடியை வணங்கினால் அங்கே அந்த குருவருள் சிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி இந்த தோணிபுர திருப்பதிகத்திலே அதை பதிவு செய்த திருஞான சம்பந்த பெருமான் தைப்பூச நன்னாள் என்று சொல்லக்கூடிய இந்த தைப்பூச நாளினை பற்றி அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு நெய் சோறு போட்டு அந்த அடியார்களை அந்த தைப்பூச தன்னைக்கு அடியார்களுக்கு நாகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும். இந்த தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய தைப்பூச நன்னாள் என்பது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தைப்பூச நன்னாளிலேதான் வள்ளல் பெருமான் சிவஜோதியிலே கலந்த நன்னாளாக அவர் தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணுலகத்திலே அவர் சென்று சிவஜோதியில் கலந்த நாள் அந்த தைப்பூசம். இந்த தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய தைப்பூசத்தை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் விழாக்களிலே இந்த தைப்பூசம் என்பது மிகச்சிறந்த ஒரு விழாவாக இது அமைந்திருக்கும் என்கின்ற நிலையிலே இந்த தைப்பூச விழாவின் பற்றிய குறிப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அமைக்குமாறு அமைத்த திருப்பாடல் ஐந்தாவது திருப்பாடல். மிக அற்புதமான திருப்பாடல் இந்த ஐந்தாவது திருப்பாடல்.
மைப்பூசும் வள்ளிகள் மடனல்லார் மாமயிலை
மைப்பூசும் வள்ளிகள் மடனல்லார் மாமயிலை
கைப்பூசு நீச்சார்
Oh,
அமைச்சரம் அமர்ந்தார். இரண்டாவது திருப்பாடலிலே திருநீர் பற்றிய முக்கியமான செய்திகளை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அமைத்து காட்டுவது திருஞான சம்பந்த திருப்பதியத்திலே திருநீர் மிக முக்கியம். திருக்களிற்றுப்படியாரிலே அந்த திருநீர் பற்றிய ஒரு குறிப்பு வரும். இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்குவது. திருநீர் என்பது பசுவினுடைய மலம்தான், ஆனால் திருநீராகிய பசுவினுடைய மலமானது என்னுடைய மும்மலத்தையும் நீக்குவது என்பதாக காட்டுகின்றார் திருக்களிற்றுப்படியார் உயவந்த தேவநாயகம். இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய திருநீற்றினை மெய்யிலே முற்ற வெண்பொடி பூசி என்பதாக சொல்லுவார். அப்படி திருநீற்றினை நன்றாக பூசுகின்ற அந்த நிலை, அப்படி திருநீற்றினை பூசுகின்ற நிலையானது தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய அந்த விழாவினை காணாமல் போதியோ பூம்பா. அதுல ஒன் புழுக்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த அரிசி பொங்கல், அந்த பொங்கல்ல நெய் எப்படி இருக்கணுமா, அப்படியே நெய் தக 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 அந்த நெய் அப்படியே ஓடணும்.
குழந்தை வழிவாரி குளிர்ந்தேன்
ஆண்டாள் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறும் சாப்பிடறதுக்கு மட்டும் நம்ம அதை வச்சுக்க கூடாது. இந்த நெய் என்று சொல்லக்கூடிய அந்த நெய், அந்த இன்னொரு இடத்துல நம்முடைய சுந்தர பெருமான் சொல்வார் திருநாகை காரோணம் திருப்பதிகத்துல நெய் விரவு கரிசோறு வேண்டும் அப்படின்னு கேட்பார். அப்படி அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், குவான்டிட்டியும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ரெண்டு முக்கியமான நிலை அடியார்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டிய கம்மி பண்றதும் சாக்ரிஃபைஸ். ஆக இந்த நெய் ஒன்புழுக்கள் அப்படின்ற இந்த செய்தி எதனாலே வருகின்றதுன்னு சொன்னா சுவையின் அடிப்படையிலே இல்ல, குவாலிட்டியின் அடிப்படையில வருது, தரத்தின் அடிப்படையிலே வருவது. இந்த தரம் எதை காட்டுகின்றதுன்னா உங்களுடைய தரத்தை காட்டுவது. ஆக அடியார்களுக்கு உணவு அளிக்கின்ற நிலை, நாம் உணவு உண்டால் எந்த ஆனந்தம் பெறுவோமோ அதை விட பல்மடங்கு அவர்கள் ஆனந்தப்படணும், அதுக்குதான் அடியார்களுடைய நிலை. மண்ணினில் பிறந்தால் பெரும் பயனே அதுதான். இதை விட உனக்கு என்ன, எதுக்காக நீ இந்த மண்ணுலகத்துல வந்து பிறந்திருக்கிறேன்னு கேக்குறேன். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், மதித்திடுதல்னு சொன்னா பிறவியை மதித்தல்னா மண்ணினில் பிறந்தார்க்கு மதிசூடு மண்ணலா அடியாருக்கு உணவு படைத்தல் தான் மதித்தல். மதித்தல் வேற ஒண்ணும் கிடையாது. அடியாருக்கு அமுது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த அடியார்களை நாம் அடியார்களிடத்திலே அந்த பொலிவினை காணுதல், கண்ணினால் அவர் நல்விடா பொலிவு கண்டு ஆறுதல் என்கின்ற நிலையிலே மைப்பூசும் ஒன்றன் மடநல்லார் மாமையிலே கைபூசு நீற்றான் கபாலிச்சரம் அமர்ந்தான் நெய்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைபூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்கின்ற நிலையிலே குழந்தையானது இப்பொழுது அந்த பத்து மாத கரு தரித்தலினுடைய அந்த வளர்ச்சியிலே இப்பொழுது ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ற நான்காவது மாத குழந்தையாக கருவிலே குடத்திலே அமைந்திருக்கு. வரப்போகின்ற பாடல் பத்தாவது திருப்பாடல் சமன்பாட்டுன்னு வர, சமன்பாட்டுக்கு உரை எழுதுகின்றார் செக்குலார். இங்க பத்தாவது திருப்பாடல்கள் தோறும் சமன் சாக்கியத்தை பற்றி அவர் எடுத்து சொல்கின்ற நிலை. செக்குலார் பெருமானுடைய தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாறு நடந்தது, ஒரு செய்தி நடந்தது, ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொன்னா அந்த நடந்த அற்புதமானது எந்த திருப்பாடலிலே நடந்ததுன்னு சொல்லுவார். அதுதான் செக்குலார் பெருமானுடைய ஸ்பெஷல் யூனிக் ஃபீச்சர், வேற யாரும் சொன்னது கிடையாது. செக்குலார் பெருமான் அந்த வரலாற்று நிலையில இருந்து பாடுவார். முதலை உண்ட பாலகன் வந்தான்னு சொன்னா எந்த பாட்டுல வந்தார்னு சொல்லுவார். உரைப்பார் உரைமுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சி, அந்த பாட்டுலதான் வந்தார். எத்தனாவது பாட்டு, ஏழாவது பாட்டுலதான் வந்தார். ஏழாவது பாட்டுலதான் முதலையில அந்த உண்ட பாலகன் அதுல இருந்து வந்தார். கதவு திறந்தது திருமறை காட்டிலே, கதவு திறக்கவும் அடைக்கவும்னா அப்பர் பெருமான் பாடின பாட்டுல எத்தனாவது பாட்டுல கதவு திறந்தது, ஒன்னா ரெண்டா மூணா, எத்தனாவது பாட்டுல கதவு திறந்தது, பத்தாவது பாட்டுல கதவு திறந்தது செய்தி சேகரா பெருமான் சொல்லுவார். ஞானசம்பந்த பெருமான் பாட்டுல எத்தனாவது பாட்டுல கதவு மூடிச்சு, முத பாட்டுல இல்ல முத சொல்லலையே முடிச்சு, முத பாட்டுல கிடையாது சதுரம் மறைனாரு அப்படியே அடிச்சது கதவு. இன்னும் ரொம்ப அதுதான் இன்னும் பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, முத பாட்டு முடிகிற வரையிலும் கதவு வெயிட் பண்ணல, சதுரம் மறைதான் என்று எடுத்த எடுப்பிலேயே கதவு மூடிடுச்சு. அப்ப பாருங்க, அப்ப சேக்கடார் பெருமான் நமக்கு தேவாரத்திற்கு கிடைத்த உரை ஆசிரியர் நம்மளுக்கு
சேக்கடார்.
அதனால்தான் மதுரை மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் சேக்கடார் பிள்ளை தமிழ்ல உணர்ந்து 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 சொல்றார் பாருங்க. அத்தனை அதை படிச்சாலே நம்ம சேக்கடார் பெருமானுடைய பொறுமை நமக்கு ஓரளவுக்கு உணர்த்துவார். ஆக இதுல அதே மாதிரி இந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா, பூம்பாவை வரலாற்றிலே எந்த திருப்பாடலிலே பூம்பாவை குடத்தை உடைத்து வெளியே வந்தாள் என்ற செய்தியை சொல்றார் பாருங்க. அங்கதான் நீங்க இதுக்காக சேக்கடார் பெருமான நம்ம எங்கேயோ கொண்டு போயிருக்கோம். எத்தனை ஷேக்ஸ்பியர், எத்தனை மில்டன், எத்தனை வில்லியம் பேர்ட்ஸ்வர்த், எவ்வளவு பேரை நீங்க சொல்லுங்க, போயட்ரியில போயம்ல பிச்சை வாங்கும் சேக்கடார் பெருமான் உன்னுடைய அந்த நிலை பதிவாக்கு. என்னதான் இருந்தாலும் பதிவாக்குக்கு ஈடு இணை வராது. உலகலாம் என்று எடுத்துக் கொடுத்த மெய்மொழி திருப்பதிகம் என்பதாக சொல்லும் மெய்மொழி அது. அப்ப இந்த இடத்திலே எத்தனாவது திருப்பாடலிலே பூம்பாவை வெளியிலே குடத்தை உடைத்துக் கொண்டு வந்தாள் அந்த பாட்டிற்கு சமன் பாட்டுன்னு பேரு. மொத்தமா இந்த பதிகத்திற்கு தேனமர் பூம்பாவை பாட்டுன்னு ஒரு பெயர் வச்சிருக்கிற. இந்த பதிகத்திற்கு பெயர் தேனமர். எப்படி பல்பெயர் பத்து, வழிமொழி திருப்பதிகம், திரு இருக்கு குரல் அப்படின்னு வச்சாரோ அந்த மாதிரி இந்த பதிகத்திற்கு வைத்த பெயர் யாரு, சேக்கடார் பெருமான். திருஞான சம்பந்தர் வைத்த பெயர் சேக்கடார் பெருமான் வைப்பார் பெயர். சேக்கடார் பெருமானும் பல திருப்பதிகங்களுக்கு பெயர் வைப்பார். அதுல திருஞான சம்பந்தரே வைத்த திருப்பாடல் அந்த பாட்டு தேனமர் பூம்பாவை பாட்டு, அது திருக்கடைக்காப்புல பதிவு செய்யும். அதுல பத்தாவது பாடல் சமன் பாட்டு. அப்ப சமணர்களுடைய பாட்டு சமன் பாட்டு, இதே சேக்கடார் பெருமான் சொல்றாரு அது சமன் பாட்டா, இது தேனமர் பூம்பாவை பாட்டு. இப்படி ரெண்டு நிலையிலே இந்த திருப்பதிகத்தை வைத்து காணுகின்ற நிலை. ஆறாவது திருப்பாடலிலே மாசி கடலாட்டு அந்த விழா என்று சொல்லக்கூடிய உற்சவத்தை பற்றி குறிப்பு சொல்லுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஆறாவது திருப்பாடல்
மடலாந்தின்
தீர்த்தவாரி கடல்ல போய் குளிக்கின்ற நிலை. அதுல இந்த நடமாடல் சொல்றார் இல்லையா, அது ஒரு அற்புதமான செய்தி. நடமாடல் என்பது இறைவனுக்கும் உண்டு, அடியார்களுக்கும் உண்டு. இந்த தீர்த்தத்திலே ஆடுதல் என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அருள் வெள்ளமாகிய அந்த தீர்த்தத்திலே ஆடுகின்ற நிலை. அடியார்கள் ஆடிப்பாடி விழாவிலே கொண்டாடுதல். இந்த அடியார்கள் நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவை, அடியார்களுடைய அந்த காட்சியை பாருன்றார். உருத்திர பல்கணத்தார் என்று சொல்லக்கூடிய நிலை மிக அற்புதமாக நமினந்தி அடிகள் போய் அந்த விழாவிலே இருக்கக்கூடிய அந்த விழா கோலத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு வருவார் திருவாரூர். நமினந்தி அடிகளுடைய அற்புதமான அந்த வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அந்த விழாவினை பார்த்து வருகின்ற பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த விழா நமினந்தி அடிகள் வகுத்து கொடுத்த விழாவாக திருவாரூர். அப்படி இந்த விழா கோலத்தை பார்த்து வருகின்ற நிலையிலே நடமாடல் என்ற நிலையிலே இறைவனுடைய அந்த கூத்திலே திளைத்து அடியார்கள் ஆடுதல். நிவாசக பெருமான் பல இடங்களில் சொல்லுகின்றார் கூடும் உயிரும் குமண்ட இடம். அப்படி ஆடணும் அந்த ஆட்டம், அந்த ஆடலுக்கு நடமாடல் பேர். குலாத்தில்லை என்பதாக சொல்லுகின்ற அந்த குலாத்தில்லை இந்த நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்ற அந்த பதிகத்தினுடைய ஆறாவது திருப்பாடல். ஏழாவது திருப்பாடல் பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பங்குனி உத்திரம் அப்பதான் சொன்னோம் இல்லையா, அந்த விழாவினை வகுத்து கொடுத்த நமினந்தி அடிகள் அதற்கு ஒரு அவரை சிந்திக்க வேண்டும். அப்படி அந்த பங்குனி உத்திர நாளை ஒளிவிழா என்பதாக குறிப்பிட்டு சொன்ன ஒரு செய்தி ஏழாவது திருப்பாட்டு. சான்றோர்கள் வகுத்து கொடுத்தார்கள் என்பதற்கான பதிலை சொல்லுகின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். இதுதான் எட்டாவது திருப்பாடல். இனிமே அஷ்டமி நவமி பத்தி நாம பர்ஸ்பெக்டிவ் வியூவே தனியா இருக்கும். அதற்கு வழிவகுக்கும் திருப்பாடல் எட்டாவது திருப்பாடல்.
அரக்கணையை பத்தி சொல்றாரு இல்லையா, ராவணனை பத்தி சொல்றாரு.
ஆமா, எட்டாவது திருப்பாடல் ராவணனுக்கு விழா குறிப்பு அஷ்டமி திருநாள்.
Thank you.
சொல்லுக்கு நிறைதல் என்று பொருள். ஆறுதல், கண்ணாறுதல் என்பதாக சொன்னால் கண் நிறைய காணுதல்,
கண்ணீர்,
கண்ணீர் இல்ல, கண் நிறைய காணுதல் வேறு, கண்ணீர். ஏன் கண் நிறைய காணுதல் என்பதாக சொன்னா, இந்த கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனாக இருப்பது சிவம். இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இறைவனை வணங்குகின்ற நிலை கண் சரியாக நன்றாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்ப இறைவனை வணங்குதல் வேண்டும். எப்பொழுது நம்முடைய புலன் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுது ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டிய செய்திகள் இதெல்லாம், இந்த விழாக்கள் எல்லாம். இந்த விழாக்களிலே அடியார்களுடைய பொலிவையும் இறைவனுடைய பொலிவையும் ஏன் கண்ணார காணுதல் சொன்னா, கண்ணையிலே நிறைந்து பதிவு செய்து அந்த காட்சியை உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னாடி என்ன ஆகும்னு சொன்னா, இந்த கருவி வேலை செய்யாது. கண்ணு என்ன ஆகும், கண்ணுக்கு என்ன, அதுவும் ஒரு மிஷின் தானே, அதுக்கு எவ்வளவு பீரியடோ அவ்வளவு பீரியட் வரலன்னா ஒர்க் பண்ணும். அது அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு சொன்னா அது என்ன பண்ணாலும் அது அவ்வளவுதான். நீங்க என்ன, நீங்க லென்ஸ் வச்சாலும் சரி, ரெட்டினாவோ என்ன பண்ணாலும் சரி, அது அதற்குரிய நிலையிலே அது தொழில்பட்டு அடங்கிவிடும். இப்ப கண்ணு போய் கண்ணு வந்து போனதுக்கு அப்புறமும் கண்ணினுடைய வேலை செய்யாத நிலையிலேயும் பார்த்து வைத்த அந்த செய்தியை உள்ளத்திலே பதிவாயிருக்கும் பாருங்க, அதை எண்ணுதல் நிறைதல் பேர். முதல்ல பார்த்தது காட்சி, கடைசியில உள்ளுக்குள்ள நீங்க அந்த காட்சியை எண்ணுகின்றீர்களவா, அதன் மூலமாக வருகின்ற இன்பத்திற்கு ஆறுதல் பேர். இதுதான் கண் ஆறுதல், கண்ணார காணுதல்ன்றது அதுதான். இப்ப திருக்கோயில் போய் இறைவனை வணங்குகின்ற பொழுது கண்ணை மூடவே கூடாது. இறைவனுடைய பாதாதி கேசம் என்கின்ற நிலையிலே பாதத்திலே இருந்து தலைவரையிலும் வேல் மயில் என்ன இருக்கோ அத்தனையும் பார்த்து வைங்கிறார் அருணைநாத பெருமான். சும்மா போய் நீ பாத்துட்டு பாத்துட்டு கண்ணை மூடிட்டு வந்துடாது, என்ன இருக்குன்னு பாரு. இறைவனுடைய அந்த குனித்த புருவமும் இன் டீடைல் டு த டீடைல் மைன்யூட் டீடைல் பாருங்கிறாரு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பால் வன்னீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் வரையிலும் ஒரு ஒரு டீடைலா சொல்றாரு. இப்ப ஏன் அவ்வளவு டீடைலா சொல்றாருனா, நீ பார்க்கும் போது இன் டீடைல் பார்க்கணும். அப்ப கண் என்று சொல்லக்கூடிய கருவியானது கண்ணார் அமுதுண்டார் காலம் பெற அழுதார். இன்னொரு இடத்துல அப்படி கண்ணார் அமுது உண்டார் காலம் பெற அழுதார் கண்ணார் மயிலை கண்ணார காணுதல், மயிலையே கண்ணார காணுதல். ரெண்டு செய்தியையும் இந்த இரண்டாவது வரியிலையும் நான்காவது வரியிலையும் வைத்து அஷ்டமி நாள் என்று சொல்லக்கூடிய நாள் இறைவனுக்கு டு பி டெடிக்கேட்டட். அப்ப இறைவனுக்குன்னு ஒதுக்கிற நாள்ல வேற ஒரு வைக்க முடியுமா, வேற ஒரு வேலையை அந்த நாள்ல ஒதுக்க முடியுமா?
ஆமா, அஷ்டமி நாள்
அவருக்கு ஏது அஷ்டமி நவமி நாள் இருக்கிறது உங்களுக்கு எங்களுக்கு. இரவு பகலாவதும் அறியேன், இரவு பகலே அவருக்கு தெரியல, நீங்க நாலு கணக்குக்கு வந்துட்டீங்க. இராப்பகல் அற்ற இடத்தே அப்படிங்கிறாரு நம்முடைய அன்னகிரிராஜ பெருமான். திருமூலர் சொல்றாரு இராப்பகல் அற்ற இடம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு நாள் கணக்கு, நமக்கு இருக்கிற நாள் கணக்கு கிடையாது. துரியாதீத நிலை,
துரிய நிலை,
துரியத்தை விட கடந்த நிலை துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்ப இறைவன் நமக்கு இந்த காலம் நியதி என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கிற நமக்கு சொன்னது, இதுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னு சொன்னா காலம் நியதிய கடந்த பிறகு இதெல்லாம் வராது. காலம் என்பது எங்க தத்துவத்திற்கு கீழே இருக்கிற வரையிலும், கால தத்துவத்திற்கு கீழே இருக்கிற வரையிலும் அத்தனையும் ஃபாலோ பண்ணிதான் ஆகும். எப்பொழுது கால தத்துவத்தை மீறி நம்ம மேல போறோமோ அப்பொழுது இரவு பகல் தெரியாது, அதற்கு நாதாந்த நிலைன்னு பேரு, நாதாந்த நெறி என்பதாக திருமூல பெருமான் சொல்லுவார். அப்படி அஷ்டமி என்று சொல்லக்கூடிய நாள் இறைவனுக்கே உரிய நாள், இறைவனையே எண்ணுகின்ற நாள்னு ஒதுக்கிய பிறகு அதுல இன்னொரு வேலைக்கு என்ன, இன்னொரு வேலை செய்யக்கூடாதுன்றதுனாலதான் அஷ்டமி அன்னைக்கு மித்த வேலை எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாதுன்னா, மொத்தமா எந்த நல்ல காரியமும் செய்யறதில்ல. இன் டோட்டால் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நினைப்பதற்குன்றத பாதிய விட்டு நல்ல காரியமே செய்யக்கூடாதுன்னா, கோயிலுக்கு போறது கூட ஒரு நல்ல காரியம் தானே சார், அதையும் பண்ணக்கூடாது அன்னைக்கு அஷ்டமின்னு சொல்லி அதையும் வளர்க்கிறான். அத இறைவனை எண்ணுகின்ற நாள் அஷ்டமி நாள் என்பது உகந்த நாள் என்பது திருஞான சம்பந்தர் நமக்கு கொடுத்த ஒரு நிலை. அஷ்டமி நாள் அன்னைக்குதான் வழிபாடு சிறப்பா செய்யணும். இன்னைக்கு அஷ்டமி இல்லையா, இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து நீங்க வழிபாடு. அஷ்டமி நாள் என்பது இறைவனுக்கு உரிய நாள், இறைவனுக்கே உரிய நாள், இறைவன் விழா கோலம் கொள்ளுகின்ற நாள். அதுல அந்த சித்திரை மாதத்திலே வருகின்ற அந்த அட்டமி சிறப்பாக
தேய்விரையா வளர்ப்படையா, அது பத்தி சொல்லலாம்.
இது நம்முடைய புராணங்களையும் வந்து இறைவனுக்கு வந்து அட்டமின்னு சொல்ற அந்த அட்டமி வந்து மிக உயர்ந்த நாள்கள் என்று சொல்லி
அச்சோமகாபுராணம் ஸ்கந்த மகாபுராணம் பல புராணங்கள்லையும் அந்த அட்டமி நாள் என்று சொல்வது, அட்டமி என்பது இறைவனுக்கு உகந்த நாள், நவமி என்பது அம்மை கூடிய நாள் என்பதாக, அதனாலதான் அட்டமி நவமி. அது அட்டமியில எதுவுமே இது செய்யக்கூடாது, அட்டமி முழுமையும் பெருமாளுடைய நினைவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகாசி பூர்வபட்ச அட்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமியில, வைகாசி பூர்வபட்ச அஷ்டமியில ரிஷப விரதம் என்று சொல்லுகின்ற அந்த ரிஷப விரதம் வருகின்றது வைகாசி பூர்வபட்ச அஷ்டமியில. அஷ்டமியும் சதுர்தசி என்று சொல்லுகின்ற அந்த சிவராத்திரி வருகின்ற நாள் சொல்றாங்க. அட்டமி வந்து இன்னும் அதிகமாக ஓடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது.
அது மாதிரி நம்ம அஷ்டமியும் நாமியும் நம்ம கணேஷ் சொன்ன மாதிரி இறைவனுக்கு உகந்த நாளாக, அது எந்த நாளாக இருந்தாலும் என் உளமே புகுந்த அதனால் வேகிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எப்பனார் என் உளமே புகுந்த அதனால். அப்ப இறைவனை எண்ணி இறைவனை வைத்துக் கொண்டு இறைவனை எண்ணி வழிபடுகின்ற நிலையிலே நிற்கின்ற நாம் கால தத்துவத்திற்கு நியதி கலை தத்துவம் என்று சொல்லக்கூடிய நிற்கின்ற நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும்னு சொன்னா இறைவன் திருவடி சிந்தையிலே இருந்து நீங்காமல் இருக்க வேண்டும். அப்படி இறைவனை உள்ளுக்குள்ளே வழிபடுகின்ற நிலை என்பதாக சொன்னால் உண்முகமாக இறைவனை தியானம் செய்து அவனை எண்ணி ஒருப்பட்டு வழிபாடு செய்கின்ற அந்த நிலை, அந்த நிலைக்கு உகந்த நாள் அஷ்டமியும் அம்மைக்குரிய நாள் நவமி என்பதாகவும் சொல்லியிருக்கின்ற நிலையிலே நாம் அஷ்டமி திருநாளை பற்றி கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் என்ற நிலையிலே சொல்லி ஒன்பதாவது திருப்பாடல் பொற்றாப்பு என்று சொல்லக்கூடிய பொன்னூசல் பற்றிய திருப்பூர்
நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனோ நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனோ முற்றாங்கு உணர்கீலா
சொல்லக்கூடிய தாப்பு கயிறு அந்த பொன்னூசல் ஊஞ்சலிலே அவரை அமர்த்தி ஆட்டுகின்ற அந்த நிலை திருப்பொன்னூசல் நமக்கு அற்புதமாக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அப்படி திருப்பொன்னூசலிலே மணிவாசக பெருமான் அமைத்த அந்த பாடல்கள் அத்துணையும் நாம் இந்த ஒரு பாடலோடு இணைத்து சிந்திக்க வேண்டிய நிலை. கற்றார்கள் ஏத்தும்னர், யார் கற்றவர்கள்? கற்றோர்கள் எதை கற்றவர்கள்? கற்றோர் என்று சொல்பவர்கள் யார்? கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. இப்ப கற்றவர்களுக்கு மட்டும்தான் கனியா? இப்ப நமக்கெல்லாம் இல்லையா? அப்ப கற்றவர்கள் சொன்னா தகுதி என்ன? படிச்சவங்கன்னா எதை படிச்சவங்க? அப்ப எதை கற்றவர்கள்? கேள்வி வருது இல்லையா? ஆரம்பிக்கும் போதே கற்றவர்கள் ஆரம்பிச்சா என்ன சப்ஜெக்ட்னே தெரியல. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. அப்ப கற்றவர்களுக்கு என்ன இலக்கணம்? நமச்சிவாய என்ற அந்த ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து நாமத்தை கற்றவர் என்பதாக சொன்னா, இன்னும் சொல்ல போனா நமச்சிவாய நாமத்தை கற்றவர் என்பதை விட பெற்றவர்கள் அவர்கள். குருவின் வழியாக யார் அந்த மந்திரத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு கற்றவர் என்பதாக. குரு வந்து உபதேசம் செய்தவர் இல்ல, குருவாக இருக்கக்கூடிய சிவம் அவர்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கும். திருத்தோணிபுரத்திலே குருமூர்த்தமாக எழுந்து நமசிவாய மந்திரத்தை பெற்றவர் ஞானசம்பந்தர். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன் என்ற பெற்றவர் மணிவாசகர். நமசிவாய மந்திரம் என்பது கற்றலோடு மட்டுமல்ல, அது பெறுதற்கு உரிய மந்திரம். பெறுதல் என்பது அனுபவ நிலையிலே பெற்ற நிலை என்பதை குறிப்பவர்களுக்கு கற்றவர்னு பேர். யார் நமசிவாயத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு கற்றவர் என்பதால் அவர்கள் நமக்கு கொடுக்கலாம் வாங்கி. கனி என்பதாக சொல்லக்கூடிய நமசிவாய கனி இருக்குப்பா கொடு இந்த சாப்பிடுன்னு கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம். அப்படி சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ சமயமானது அடிப்படை அஸ்திவாரம் எதை வைத்து எழுப்பப்பட்டதுன்னு சொன்னா ரெண்டு ரொம்ப முக்கியமானது, ஒன்று ஐந்தெழுத்து, இன்னொன்று அன்பு. இந்த ரெண்டுத்த வச்சு தான் பில்டப் ஆயிருக்கும். நீங்க எந்த இடத்துல எதை தொட்டாலும் ஒன்னு அது ஐந்தெழுத்தா இருக்கும், ஐந்தெழுத்து கூடிய அன்பா தான் இருக்கும். அன்பு ஐந்தெழுத்து என்ற இரண்டு ரெண்டே ரெண்டு காம்பனன்ட், இன்னும் சொல்ல போனா ரெண்டு காம்பனன்ட் தான். 12 திருமுறையில நீங்க எங்க அலசினாலும் எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப இன்கேப்சூல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு, ஒன்று ஐந்தெழுத்து இருக்கும், இன்னொன்னு அன்பு இருக்கும். அன்பும் ஐந்தெழுத்தும் தான் 12 திருமுறையினுடைய பயன். இன்னும் சொல்ல போனா திருவாசகம் அதை மேலோங்கி காட்டும் நூல். திருவாசகம் ஐந்தெழுத்தையும் அன்பையும் காட்டும் சிறப்பாக காட்டுகின்ற நிலை. பொதுநிலையிலே பதிகமாக அமைத்து தேவாரத்திலே காட்டினார்கள். பொதுநிலையிலே காட்டுகின்ற நிலை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல் ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று பொதுநிலையிலே பதிகமாக அமைத்து அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பஞ்சாட்சரத்தை கொண்டு தொடங்குகின்ற ஒரே நூல் திருவாசகம். அந்த பஞ்சாட்சரத்தை முதலாக கொண்டு தொடங்குகின்ற நூல் என்பதாக சொன்னாலே அதற்கு என்ன பொருள், இது பஞ்சாட்சரத்தினுடைய விரிவு என்பதை காட்டுவதற்காகத்தான் பஞ்சாட்சரத்திலிருந்து தொடங்குகிறார். அப்படி பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தினுடைய விரிவையும் ஓம்காரத்தினுடைய பொருளையும் அன்பையும் விரித்து சொல்லுவதுதான். இந்த ரெண்டு இருந்தா போதும், இறைவனுடைய திருவடி அல்லது இறைவன் உன்னை நாடி வருவார். ரெண்டு மட்டும் வச்சுக்கோ, ஐந்தெழுத்தையும் அன்பையும் வச்சுக்கோ. ஈர்த்து அவர் இங்க கொண்டு வரக்கூடிய ரெண்டு காம்பனன்ட் எதுன்னு கேட்டா இந்த ஐந்தெழுத்தும் அன்பும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் தொடர்ந்து சொல்லுகின்ற அந்த நிலையிலே கற்றார்கள் ஏத்தும் கபாலிச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் என்கின்ற நிலையிலே அந்த ஊஞ்சல் உற்சவத்தோடு தொடர்ந்து 10வது திருப்பாடல் உறிஞ்சாய வாழ்க்கை அமனுடைய போர்க்கும் என்று எடுத்த திருப்பாடல்.
உறிஞ்சாய
திருப்பாடல் அவ்வளவு எளிதாக எடுத்து சொல்லுகின்ற நிலையில், ஏன்னா இதற்கு உரை எழுதியிருக்கிறார் நம்முடைய செக்கிழார் பெருமான். உரை எழுதிய திருப்பாடல் செக்கிழார் பெருமான் உரை எழுதுகின்ற அளவிற்கு ஒரு திருப்பதிகம் சொன்னா ஒன்று பாசுரம், பாசுரத்திற்கு உரை எழுதுகின்றார் செக்கிழார் பெருமான். அதே போல இதுல ஒரு சொல்லை எடுத்து வைத்துக் கொண்டார், எடுத்து உரைப்ப என்ற ஒரு சொல். ஞானசம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது எடுத்து உரைப்பான் சொல்றாரு. என்ன எடுத்து உரைப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள். ஒருத்த உடை முழுக்க திறந்தவன், இன்னொருத்த உடை இதுதான் போடணும் இதுதான் தவம். உடையை நீக்குவது தவம் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு எப்படியா உடை குறித்த கல்லாடை உடுத்துறாதான் தவ நிலை. ஒருத்தருக்கு யூனிஃபார்ம் உண்டு, இன்னொருத்தருக்கு உடையே கிடையாது. ரெண்டா கான்ட்ராடிக்ட் பாருங்க. உறிஞ்சுதல் என்பதாக சொன்னால் நீக்குதல், முற்றும் நீக்குதல். உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள். அப்ப இருஞ்சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடை உண்டு, இவர்களுக்கு உடை இல்ல. அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து சமாதானம் இல்லை. ஆனா நோக்கம் ஒன்னாதான் இருக்கு. என்ன, திருஞான சம்பந்தரினுடைய அந்த குறிக்கோளை முறியடிக்கணும், திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஊறு விளைவிக்கணும், சைவ சமயத்துக்கு ஊறு விளைவிக்கணும். கொள்கையில ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான், கொள்கையில ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான், ஆனா எனக்கு இவருக்குமே ஆகாது. அப்படின்னா எப்படி அது வந்து போய் சேரும்? ஆக சமணர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒத்து வராத நிலை, கொள்கையிலேயும் சரி உறவு முறையிலேயும் சரி. இது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் நமக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு. இவங்க ரெண்டு பேரும் முட்டிட்டானே போதும். அப்படி அதை ரொம்ப மறைமுகமாக எடுத்து சொல்லுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இந்த இருவருக்கும் இடையிலே சுமூகமான உறவு இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற நிலைதான் உறிஞ்சாய வாழ்க்கை அமன் என்ற நிலையையும் உடையை போர்க்கும் சமன் சாக்கி அந்த சாக்கியர்கள் என்ன இருஞ்சாக்கியர்கள். இந்த ரெண்டு பேரும் கூட்டம் கூடிட்டான். கூட்டம் கூடிய நிலையிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பாடல்களிலே போதியோ என்ற அமுத வாக்கானது போய் நிறைந்து 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 பூம்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணானவள் வளர்ந்து வருகின்ற நிலையிலே இந்த இடத்துல வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் சமணரும் சாக்கியர்களும் எடுத்து உரைப்ப அப்படின்னு சொல்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். இதற்கு உரை எழுதுகின்றார் சேக்கிழார் பெருமான். என்ன எடுத்து உரைச்சாங்கன்னா 1090 திருப்பாடல், 1089 பாடல்ல சொல்லுவார் ஞான போனகர் பின் சமன்பாட்டினை நவிழ்வார். சமன்பாட்டினை நவிழ்வார் என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த சமணர்களுக்கு உரிய பாட்டு சமன்பாடு. இன்னொரு சமன்பாடுங்கிறது ஈக்குவேஷன். பூம்பாவை எங்க வரணும்ன்ற ஈக்குவேஷன் போட்ட பாட்டு இந்த பாட்டா, ஏதாவது 10th பாட்டு. சமன்பாடுங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க தமிழ்ல. சமன்பாடுங்கிறது என்னது? ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொன்னா சமன்பாடு, பேலன்ஸ். இந்த சமன்பாட்டு என்று சொல்லக்கூடிய பாட்டுல இந்த 10th திருப்பாடலிலே தான் பூம்பாவை வெளியிலே வந்த அந்த பாட்டிற்கு சமன்பாட்டு அப்படின்னு. பாட்டுங்கிறது பாடு என்ற நிலையிலே இடைக்குறையாக வரும். சமன்பாட்டினை அப்படின்ற நிலை, அது உண்மையிலேயே பாடு இல்ல, பாட்டினை இல்ல, சமன்பாட்டு அப்படிங்கிறது. சமன்பாட்டினை நவிழ்வார் தேற்றமில் சமன் சாக்கியர் திண்ணர் இச்செய்கை ஏற்றது அன்று என்று எடுத்து உரைப்பார். திருஞான சம்பந்தர் 1st பாடல் முடிஞ்சது, 2 முடிஞ்சது, 3 முடிஞ்சது, மொன மொன மொனன்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தான். இப்ப கூட்டத்துல எடுத்து உரைக்கின்ற அளவுக்கு அவனுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. இப்பதான் ஸ்டேட்மெண்ட வெளியில சொல்றான். முன்னாடி வரையிலும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க, நடக்குமா நடக்காதுன்னு தெரியும் நிச்சயமா. எலும்பதி சாம்பலையும் வச்சுக்கிட்டு 12 கழிச்சு 5 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை எப்படி வெளில வரப்போகின்றது என்பதாகிய நிலையில ஒன்னும் ஹோப்பே இல்லாம இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு நம்பிக்கை வர 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 என்ன ஆயிற்றுன்னு சொன்னா, தேற்றமில் சமன் சாக்கிய திண்ணர் இச்செய்கை ஏற்றது அன்று என்று எடுத்து உரைப்பாராம். ஞானசம்பந்தர் செய்யற செய்கை இது சரியில்லைன்றான். ஏன், எலும்பைய சாம்பலை வச்சு இவர் பாடுகின்ற இந்த பாடலை பாடுகின்ற நிலையிலே நிச்சயமாக இப்பொழுது வந்து விடுவாள் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது தடுக்கிறதுக்கு இப்ப முயற்சி பண்றான். உள்ள பூந்து இதுவரையிலும் விட்டுட்டான். இந்த பாட்டுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்தர் இந்த பாட்டை எடுக்கின்ற பொழுது இது தவறு என்பதாக எடுத்து சொல்லுகின்ற நிலையிலே இந்த இருவரும் வந்தார்களாம். கோர்த்தொடி செங்கை தோற்றிட உடம் உடைந்து எழுவாள் போற்று தாமரை போத விழுந்து எழுந்தனல் போன்றனர். சிக்கிழார் பெருமானுடைய வாக்கு ஒவ்வொரு சொல்லும் அப்படியே பொற்தவிசில இட்டு மேல கொண்டு போய் வச்சு போற்றுகின்ற திருப்பாடல் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு சொல்லும் பாடல்ல விட்டுரும். என்னமா எழுதுறாரு பாருங்க, கோல் தொடி செங்கை தோற்றிட, கோல் தொடி செங்கை தோற்றிட. இந்த இன்னொரு குறிப்பு சொல்றார், குடம் இதுவரையில இருந்தது இந்த குடத்திலே உடைந்து வெளியிலே வருகின்ற பொழுது வந்த முதல் உறுப்பு எது?
அடி.
இந்த உலகத்திலே நாம் பிறக்கின்ற பொழுது வெளியிலே வருகின்ற பொழுது நமக்கு வருகின்ற முதல் உறுப்பு ஒண்ணு தலை. தலை வழியாகத்தான் வரணும், சில நேரத்துல வராது. அப்ப என்ன ஆகும், கால் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கேசஸ் அதுல வரும். ஆனா ஞானசம்பந்தருடைய பதிகம் பாடி 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 பாடிய நிலையிலே வளர்ந்த இந்த கருவானது குடத்தை உடைத்து வருகின்ற பொழுது தோன்றிய முதல் உறுப்பு கை என்பதாக சொல்றார். முதல்ல எது வெள்ளம் வந்துச்சா? கை வெளியிலே வந்ததுன்னாரு, கை மட்டும் வெளியில வரல. ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு எழுத்து எண்ணி படிக்கிற பெரிய புராணம், ஒரு சொல்ல விட்டாலும் பெரிய புராணத்தினுடைய சொல் போயிடுச்சு. கோல் தொடி செம் கை, கையின் மட்டுமா சொன்னாரு சேக்கடார் பெருமான், கை மட்டும் சொல்லல. கைக்கு அவர் அடைமொழி போடுறாரு பாருங்க, அந்த அடைமொழியில தான் இருக்கு. கோல் தொடி செங்கைன்னு சொன்னா கையிலே வளையல்கள் உடைய கை வெளியில
வந்துதான்.
கை வெள்ள வந்தது, அது கும்பிட்டு வந்ததா இல்ல இப்படி வந்ததான்லாம் தெரியாது, அந்த டீடைல் இல்ல சேக்கடார் பெருமான் சொல்லல. நீங்க வேணா அப்படி எடுத்துக்கலாம், கும்பிட்டு வந்தது. ஆனா செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கோல் தொடி செங்கைன்னு, கையில கை வர்றது பெருசு இல்லைங்க, கையில வளையலோட வருது பாருங்க. அப்ப கையில வளையலோடு வருகின்ற சிறப்புன்னு சொல்ற போது சேக்கடார் பெருமான் சும்மா அதற்கு அடைமொழி கொடுத்து சொன்னதாக எனக்கு தெரியல. அடைமொழி கொடுத்து சொல்லுகின்ற நிலையில சேக்கடார் பெருமானுக்கு ஒன்னும் அவ்வளவு பற்றாக்குறை கிடையாது கவிதையில, சும்மா அடைமொழி கொடுத்துட்டு போறாருன்னு சொன்ன. சேக்கடார் பெருமான் இன்னும் வேறு ஒரு செய்தியை, பின்னே வரக்கூடிய செய்தியை இங்கே சொல்ல வருகின்ற நிலை காரணமாக இன்னும் அந்த செய்தியை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு அடைமொழியின் மூலமாக சொல்லுகின்ற நிலை. கோல் தொடி செங்கை என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒன்னு இப்படி சிந்திக்கின்ற பொழுது இந்த கை என்று சொல்லக்கூடிய கையில தான் நாகம் தீண்டியது முதல்ல. சோ இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது முதல்ல காட்ட வேண்டிய உறுப்பு கை, இந்த கையில தான் அடிச்சது. மலர் பறிக்க போகின்ற பொழுது முல்லை அந்த மலரை எடுக்கின்ற பொழுது டக்குன்னு போட்டுச்சு அந்த கையில நாகம். அப்ப முதல்ல எதனாலே இந்த உலகத்தை விட்டு நீங்கியதோ இந்த உயிர், அந்த உறுப்பினை கொண்டு இந்த கையில தான் கொட்டுச்சு நாகம் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி கை தூக்கிட்டு வருது முதல்ல கை. ரெண்டாவது கோல் தொடி செங்கை என்பதாக சொல்லுகின்ற நிலையானது, இப்ப முதல்ல இருந்த பூம்பாவைக்கும் இப்ப வர பூம்பாவைக்கும் தேர் ஆர் டோட்டலி டிஃபரன்ஸ். ரெண்டு பூம்பாவை ஒன்னுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சேக்கடார் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல்கள்ல பூம்பாவையினுடைய சிறப்பை சொல்றார். ஏன் முன்னாடியே பூம்பாவை தான் தரிய பூம்பகள் என உதித்தாள்னு சொல்லியாச்சு, அங்கேயே சொல்லிருக்கலாமே அப்படின்னா, இல்ல இல்ல அந்த பூம்பாவையை விட இந்த பூம்பாவை வேறு, அந்த பூம்பாவை என்பவள் எப்படிப்பட்டவள்ங்கிறதுக்கான அந்த பாடல்ல சொன்னவர் இப்ப இந்த பூம்பாவையை டிஸ்கிரைப் பண்ற விதத்தை பார்க்கணும் இனிமே வரப்போகுது. இந்த பூம்பாவையினுடைய சிறப்பை சொல்ல போறாரு. அப்ப முன்னாடி வந்த பூம்பாவை விதியின் அடிப்படையிலே இந்த மண்ணுலகத்திற்கு வந்த பூம்பாவை, விதி முடிஞ்சிருச்சு போயாச்சு. இப்பொழுது வந்த பூம்பாவை அருளை அடிப்படையாக வந்த பூம்பாவை, முன்னே வந்த பூம்பாவை பிரம்மனுடைய கையெழுத்து பிரதியிலே வந்த பூம்பாவை, இப்பொழுது வந்த பூம்பாவை ஞான சம்பந்தருடைய கையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஞான சம்பந்தர் வாக்கிலே வந்த பூம்பாவை. அப்ப அந்த பூம்பாவை என்று சொல்லக்கூடிய பூம்பாவை வினையினால் வந்த உடம்பு, அது இந்த பூம்பாவை அருளினால் வந்த உடம்பு. அருளினுடைய குறியீடு வலைக்கை என்பது அருளினுடைய குறியீடு, அம்மையினுடைய குறியீடு. இப்ப வர்றது பூம்பாவையா இருந்தா அவர் கொடுத்தா ஏத்துக்கலாம். இந்த பூம்பாவை வேதா படைத்தது அல்ல, எண்ணில் ஆண்டு யாரு ஞானசம்பந்த பெருமான் கண்ணுதல் கருணை வெள்ளம், கண்ணுதல் கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய அம்மையின் திருவுரு பூம்பாவை. இத சொல்றாருன்னா இந்த பாடல்ல இந்த உரை எங்கேயும் கிடையாது, ஆராய்ச்சி செய்து 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 சேக்கடார் பெருமானுடைய திருவடியில எண்ணி எண்ணி வந்ததுங்க இந்த உரை. இப்படிப்பட்ட உரை எங்கேயாவது உண்டா? இப்படிப்பட்ட செய்தி சேக்கடார் பெருமான் சொல்லுகின்ற செய்தி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹா சேக்கடார் பெருமானை எங்க எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கணும். அந்த கைக்கு செங்கை, அந்த வரி வளைக்கை என்று சொல்லக்கூடிய அந்த வரி வளைக்கைக்கு மங்கையர்க்கரசியாருக்கு பயன்படுத்துவார், அதே நம்முடைய மணிவாசக பெருமான் அம்மைக்கு பயன்படுத்துவார். அது அம்மைக்கே உரிய நிலை, அம்மையினுடைய திருவருளுக்கு உரிய நிலை, அங்கையர் கண்ணிக்கு உரிய நிலை அது. ஆக திருவருளின் உருவமாக வந்தது பூம்பாவை என்கின்ற காரணத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற நிலைதான் ஞானசம்பந்தர் எடுத்து சொன்ன இந்த திருப்பாடல் என்பதை சேக்கடார் பெருமான் உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து, கோல் தொடி செங்கை தோற்றிட, தோற்றிட என்பது தோன்றுதல் என்ற பொருள். முதல்ல இந்த மண்ணுலகத்திற்கு கையிலே வளையலும். இன்னொரு குறிப்பு சொல்றேன் பாருங்க, கண்ணப்பரனுடைய அந்த கண்ணை எடுத்து குத்த போறாரு, ரெண்டாவது கண்ண முதல்து ஆயிடுச்சு, ரெண்டாவதை எடுத்து குற்றுகின்ற பொழுது வந்தது எது? வளைக்கை. அந்த அம்மாவுடைய கை வந்து பிடிச்சிதான். அந்த இடத்துல அம்மையினுடைய கையை சொல்லுகின்ற பொழுது வலை கை என்பதாக சேர்க்கிறார் பெருமான், வேண்டுமென்றே பயன்படுத்துவார். அப்படி அம்மைக்கு உரிய நிலையில இருந்து அந்த பெண்ணானவள் எழுந்த நிலையானது போற்று தாமரை போது அவிழ்ந்து எழுந்தனர். அப்பொழுதுதான் அந்த தாமரை வந்து விரிஞ்சா எப்படி வருமோ, த ஃப்ரெஷ்னஸ், த ஃப்ராக்ரன்ஸ், அன்று அலர்ந்த அந்த நிலை. அப்படி இதுநாள் வரையிலும் ஏதோ குடத்துல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க, வெளியில வருகின்ற போது ஏதோ துர்வாசனையா வெளில வந்துருச்சானே, இல்ல இல்ல, அந்த அருள் வாசனையானது அருள் மனம் பரப்பும் நிலையிலே இந்த பூம்பாவை எழுந்ததனுடைய குறிப்பை சொல்லும் முகமாக போது அவிழ்ந்து எழுகின்ற அந்த குறிப்பு சொல்றாரு பாருங்க சேக்கிழார் பெருமான். இனி அருளின் அடிப்படையிலே எழுந்த பூம்பாவையினுடைய சிறப்பினை சொல்ல வருகின்றார் என்பதை குறிப்பாக இந்த திருப்பாடலிலே அமைத்தார் என்பதாக அமைத்து 11வது திருப்பாடல் காணமர் சோலை என்ற அந்த திருப்பாடலோடு இந்த உலகத்திற்கு பூம்பாவை என்ற அருள் பூம்பாவையை எடுத்து வந்த திருப்பாடல்.
காணமர் சோலை
பவித்ரோற்சவம் என்று சொல்லக்கூடிய சுத்தம் செய்கின்ற ஒரு வழிபாடு அது. அது ரொம்ப முக்கியமான வழிபாடாக அந்த விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது எத்தனை தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகள் பெருமானே நிகழ்ந்திருக்கலாம், அது அத்தனையும் பொறுத்து அருள வேண்டும் என்கின்ற வகையிலே நடக்கும் வழிபாடாக இந்த பெருஞ்சாந்தி வழிபாடு திருக்கோயிலிலே மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடாக அது அமைந்து வந்தது என்கின்ற குறிப்பை ஞானசம்பந்த பெருமான் அந்த பெருஞ்சாந்தி என்பதை சொல்லுவார். சிகேசி ஐயா அவர்கள் உரையிலே சொல்லுகின்ற பொழுது இதற்கு கும்பாபிஷேகம் என்பதற்கும் பெருஞ்சாந்தி என்பதை சான்றோர்கள் குறிப்பாக எடுத்து சொல்லுகின்றார்கள் என்பதையும், பவித்ரோற்சவம் அல்லது கும்பாபிஷேகம் இந்த இரண்டிற்கும் சொல்லுகின்ற விழாவாக பெருஞ்சாந்தி என்பது அமைந்திருப்பது என்கின்ற குறிப்பும் கொடுத்திருக்கிறார். இப்படி பழக்கம் அப்படியாகவும் இருக்கலாம், இல்ல இப்படியாக இருக்கலாம் என்பதாகிய ஒரு சான்றோர் குறிப்பும் இருக்கிறது என்பதாக அமைத்து, காணமர் சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான், தேனமர் பூம்பாவை பாட்டாக சிந்தமிழான், ஞான சம்பந்தன நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார், வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே என்பதாகிய நிலையிலே பூம்பாவை திருப்பாடலை தேனமர் பூம்பாவை பாட்டு என்பதாகவும் சொல்லி, ஞான சம்பந்தன நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் என்கின்ற நிலையிலே தன்னுடைய திருப்பெயரை ஞான சம்பந்தன என்பதாக எடுத்து சொல்லிய அந்த நிலையானது இந்த திருப்பதிகத்திலே ஞான சம்பந்தன் குருமொழியாக இதை எடுத்து எம்ப வேண்டும் என்கின்ற சான்றோர் குறிப்பையும் சிகேசி அவர்களுடைய உரையிலே அமைத்திருக்கின்றார்கள். அப்படி நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் என்ற நிலையிலே ஞான சம்பந்தனுடைய திருப்பதிகம் ஒரு பாடல் ரெண்டு பாடலோடு நிற்கக்கூடாது, ஞான சம்பந்தனுடைய வாக்கு பத்தும் வல்லார் என்பதாக சொன்னால் பத்து பாடலையும் படிக்கும். ஞான சம்பந்தனுடைய வாக்குன்னு சொன்னா முதல் பாட்டு கடைசி பாட்டு இல்ல, பத்து பாட்டும் ஓதுவார் பாடுகின்ற பொழுது நம்முடைய தருமர சுவாமிநாதன் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, சைதை இல்லையா ஒருவர் சொற்பொழிவாளர் பேசுறார், பேசும்பொழுது வேயுறு தோழிபங்கன் என்ற பாடலை பத்தி பேசுறாரு. வேயுறு தோழிபங்கன் பாடலை பத்தி பேசினவரு வேயுறு தோழிபங்கனை பாடினார், சொற்பொழிவாளர் பாடி சொற்பொழிவு செஞ்சாரு, பாடி முடிச்சிட்டு அதற்கு தலைமை தாங்கியவர் தருமர சுவாமி, அவர் வேற செய்தியை சொல்லுவதற்கு அதற்கு சம்பந்தமான செய்தியை சொல்றதுக்கு இருந்தவரை தருமர சுவாமி நிறுத்தினேன், வேறு தோழிப்பங்கன் பாடினியா, ஆமா பாடினேன், முத பாட்டு மட்டும் பாடிட்டு நிறுத்திட்டேன், அப்படி மொத்த பத்து பாட்டையும் பாடியாரு அவர்கிட்ட. நான் சொற்பொழிவு செய்ய வந்த முத பாட்டை ஏதோ தெரியாம பாடி வச்சு, நீ பத்து பாட்டு பாடின திருஞான சம்பந்தர் பாட்டுன்னு சொன்னா முத பாட்டை நீ பாடினா பத்து பாட்டு நீ பாடித்தான், நீ பாத்து பாடுவியோ இல்ல பாக்காம பாடுவோம், நீ பத்து பாட்டும் பாடு, பத்து பாட்டு பாட வேண்டிய நிலைமை வந்துருச்சு, முத பாட்டை மட்டும் பாடிட்டு போற இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதே. அப்படி ஞானசம்பந்தருடைய வாக்கு பத்தும் வல்லார் என்ற நிலையிலே சடையா எனுமாள் என்ற திருப்பதிகத்தையும் சொல்லுவோம், பத்து பாடல் அத்துணை, ஏன்னா பத்து பாடலும் படிச்சாதான் அதனுடைய முழுமை தன்மை உண்டு என்கின்ற நிலையிலே பத்து பாடலையும் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை உண்மையையும் எடுத்து சொல்லும் திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் என்பதாக சொல்லி, இனி பூம்பாவையினுடைய முக்கிய அந்த அங்கங்களினுடைய சிறப்பையும் அருள் நிலையிலே இருக்கக்கூடிய பூம்பாவையினுடைய சிறப்பு, இந்த பூம்பாவை சிறப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அம்மையினுடைய திருவருளினுடைய சிறப்பை எடுத்து சொல்லும் முகமாக சேக்கிழார் பெருமான் காட்டும் அந்த சிறப்பு அற்புதமான ஒரு நிலை என்பதாக அமைத்து, இனி அடுத்த வகுப்பிலே நாம் பூம்பாவையினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் அருளிய வண்ணம் காணலாம் என்பதாக அமைத்து, இந்த 11 திருப்பாடல்களும் திருஞான சம்பந்தர் செய்த அந்த அற்புத நிலையையும் விழா குறிப்பையும் அடியார்கள் சிறப்பையும் அமைத்து காட்டும் திருப்பதிகமாக இந்த திருமயிலாப்பூர் திருப்பதிகம். இனி அடுத்த திருப்பதிகம் அடுத்த டர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா திருக்கழுக்குன்றம். திருஞான சம்பந்த பெருமான் திருமயிலாப்பூர், திருமயிலாப்பூர்லேருந்து திருவான்மையூர், திருவான்மையூர் போய் திருவான்மையூர்லேருந்து பயணம் எங்க அப்படின்னா திரு கழுக்குன்றம், திரு இடைச்சுரம், திரு இடைச்சுரம் நடுவில் திரு இடைச்சுரத்துக்கு அப்புறம் கழுக்குன்றம், திரு இடைச்சுரம், திரு இடைச்சுரத்திற்கு அப்புறம் திருக்கழுக்குன்றம், அப்புறம் திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கழுக்குன்றத்திலே அவர் அருளி செய்த திருப்பதிகம் அந்த அற்புதமான நிலை என்கின்ற ஒரு நிலையை நாம் காணலாம். இப்ப அருள் அற்புதம்னு சொன்னா இதோட திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த அருள் அற்புத நிலை தன்னுடைய வரலாற்றிலே திருஞான சம்பந்தர் அமைத்த அருள் அற்புதம் என்கின்ற நிலையிலே த லாஸ்ட் பட் ஒன் அப்படிங்கிற நிலையிலே கடைசியில அந்த பெருமண வாழ்வு என்று சொல்லக்கூடிய நிலையிலே கலக்க இருக்கின்ற திருஞான சம்பந்த பெருமானுக்கு கடைசியாக அமைந்த ஒரு இந்த உலகத்திற்கு இருஞ்சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய தேற்றமில்லாதவர்களுக்கு தேற்றத்தை ஏற்படுத்திய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். தேற்றமில் சமன் சாக்கியர் என்கிறது சமன் சாக்கியர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் இறைவன் மீது தேற்றம் இருக்கிறதோ அத்துணை பேருக்கும் தேற்றமில்லாத ஒரு மொழியை அருளி செய்த திருப்பதிகம் இந்த திருப்பதி. சந்தேகம் வந்ததா எடுத்து இந்த திருப்பதிகத்தை எடுத்து படியுங்கள், குருவாக இருந்து தேற்றத்தை நீக்குவார் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு மொழி இந்த மொழி. அந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய மொழியானது இறைவனிடத்திலே தேற்றமில்லாமல் எங்கே வந்து முடிகிறதோ அதற்கு சிவம் என்று பெயர், எந்த இடம் தேற்றம் இல்லாது இருக்கிறதோ அதற்கு சிவம்னு பெயர். நீங்க உலகத்துல நீங்க எது எடுத்துக்கொண்டாலும் சந்தேகம் வரக்கூடிய பொருள்கள் உண்மையான பொருள் இல்லை, எந்த ஒரு பொருள் உங்கள் முன்னிலையிலே சந்தேகம் இல்ல உண்மையான பொருள் வந்துருச்சுன்னு வச்சுங்க சந்தேகம் வர, அம்மை கல்யாண சுந்தரர் வருவாரா, இவரு சிவபெருமானா, இவரு பெருமானா, இவரு பெருமானான்னு கேட்டுட்டே வந்தாங்க, உண்மையிலேயே பெருமான் வந்தார், இப்ப கேட்டாங்களானா இல்லையா, ஏன்னா பெருமான் உண்மை வந்துருச்சுன்னு சொன்னா மீதி அதை பத்தி தேற்றம் வராது சந்தேகம் வராது. ஆக இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவம் எங்கே தேற்றம் ஒழிகிறதோ அங்கே சிவம் உண்டாகின்றது. அப்படி நம்முடைய தேற்றத்தை நீக்கும் திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். எப்படிப்பட்ட இந்த திருப்பதிகமானது திருஞான சம்பந்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருள் அனுபவ மொழி. இந்த மொழியானது நாம் வழிபாட்டிலே வைத்து எண்ணி எண்ணி நாம் வழிபடக்கூடிய மொழி. திருவிழா காலங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அத்துணை உற்சவங்களையும் ஒரே நேரத்திலே இங்கிருந்து பாடி நம்ம செஞ்சிடலாம். பங்குனி உத்திர நாள் வர வரையிலும் காத்திருக்க தேவையில்லை, அல்லது சித்திரை அத்தமி வர வரையிலும் காத்திருக்க தேவையில்லை, அத்துணை விழாவினையும் பெருமானுக்கு இங்கிருந்தபடியே கார்த்திகை திருநாளையும் அத்துணை நாளையும் இங்கிருந்தபடியே பெருமானுக்கு அருள் செய்கின்ற அந்த மொழி திருப்பதிகமாக இந்த திருப்பதிகம் அமைந்து பல பல சிறப்புகளை உடையது இந்த திருப்பதிகம் என்பதாக நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த வரலாற்றினை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.